ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வாழ்க்கையை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் எப்பொழுதுமே இருக்கும். வாழ்க்கை எனக்கு இப்படி நடந்துடுத்து, வாழ்க்கையில நான் பெருசா சாதிக்கல, வாழ்க்கையில நான் நினைச்ச மாதிரி இருக்க முடியல, வாழ்க்கையில ரொம்ப நொந்து போயிட்டேன், இப்படி பலவிதமான ஒரு குறைகள் வாழ்க்கையை பத்தி பல சந்தர்ப்பங்கள்ல பலரும் பேசிட்டு இருக்கோம். ஆனா முக்காவாசி சந்தர்ப்பங்கள்ல இந்த குறைகள் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே பார்த்தா நியாயமே இல்லாம தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். உண்மையாகவே கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் அதை பெருசா எடுத்துக்காமல் அதையும் சரி இதுவும் வாழ்க்கையில ஒரு விஷயம் அப்படின்னு ஏத்துண்டு வாழ்றவர்கள் ரொம்ப அற்புதமானவர்கள். எனக்கு அப்படி ஒரு தம்பதிய பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. எனக்கு எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடின்னு சரியா சொல்ல தெரியல, ஒரு தடவை நான் ஒரு முதியோர் இல்லத்துக்கு போயிருந்தேன். முதியோர் இல்லம், ஓல்ட் ஏஜ் ஹோம். முதியோர் இல்லத்தில் ரெண்டு வெரைட்டி வந்துடுது இப்பெல்லாம், ரிட்டையர்டு கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு அபாவாலே வந்து குழந்தைகளுக்கெல்லாம் தொந்தரவு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரிட்டையர்ட் கம்யூனிட்டி கேட்டட் கம்யூனிட்டியில வீடெல்லாம் வாங்கிட்டு அங்கே போய் இருந்துட்டு கணவன் மனைவி பார்த்துன்னு இப்படி இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப். அது ஒரு தனி ரகம், இது அவளே தீர்மானம் பண்ணி அவளே போய் இருக்கிறதுன்னு ஒரு விதம். இன்னொரு விதம், குழந்தைகளாலேயே கொண்டு விடப்படுகின்றவர்கள். சரியா, என்னால நிஜமாவே இந்த குழந்தைகளாக கொண்டு விடப்படுகின்ற முதியோர் இல்லங்களை ஒத்துக்கொள்ள முடியறது இல்லை. இது எனக்கு ஒத்துக்கொள்ள முடியறதில்ல. ஏன்னா இதே பாரத பூமியில அவ்வளவு படாத பாடுபடுத்தின திருத்தராஷ்டிரங்க பெரியப்பா தானே, தர்மர் அவ்வளவு அழகா பார்த்துண்டார் அப்படின்னு மகாபாரதத்துல காண கிடைக்கிறது. சோ முதியோர் இல்லங்கள்ன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம்தான், என்னால ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம்தான். ஒரு முதியோர் இல்லத்துக்கு நான் போயிருந்தேன், நிறைய பேரை பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் உடைய கதை, அவர்கள் அங்க வந்து சேர்ந்த நிலைமை ரொம்ப ஒரு சொல்ல முடியாத ஒரு துக்கத்தை எனக்கு கொடுத்தது. ஒரு கோபம், ஒரு வருத்தம், ஒரு வெறுப்பு எல்லாம் எனக்கு வந்தது. அப்ப ஒரு ஒரு மாமா மாமி ரொம்ப பிஸியா வந்தவர், எங்களுக்கு காஃபி கொடுக்குறா அப்படி போற அப்படி போற பிஸியா இருந்தது, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், இப்படி கொஞ்ச நேரம் அவளுக்குலாம் உபன்யாசம் பண்ணி முடிச்சோன்னு நான் சொன்னேன், இல்ல நீங்க ரொம்ப என்தூசியாஸ்டிக்கா இருக்கீள், நீங்க ரொம்ப உற்சாகமா இருக்கீள், அதனால அவளெல்லாம் உங்களால பாத்துக்க முடியாது, நீங்க என்ன அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கீளா அப்படின்லாம் கேட்டேன். அவர் சிரிச்சார், அவரும் சிரிச்சாரு, இன்னொரு மாமியும் சிரிச்சா. நான் சிரிச்சேன், என்ன தப்பா தான் கேட்டுட்டேனா அப்படின்னு, இல்ல நாங்களும் இவர்களை மாதிரிதான் எங்க பிள்ளைகளால கொண்டு விடப்பட்டவர்கள் அப்படின்னு தூக்கி வாரி போட்டது எனக்கு. இப்படி பார்த்தேன் அதிசயம், அவசரம். ஆமா உண்மையாத்தாங்க சொல்றோம், எங்க பிள்ளைகளை எங்களை வந்து கொண்டு வந்து விட்டுட்டா, ரொம்ப கோபமா வந்தது, அப்புறம் வெறுப்பா வந்தது, அப்புறமா துக்கமா வந்தது. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தோம், இதனால இதுக்கு ஒரு விடிவு இல்லை, இதனால இதுக்கு ஒரு முடிவு இல்லை. அப்ப யோசனை பண்ணோம், சரி நம்ம உடம்புல தெம்பு இருக்கு, சரி கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, இங்க முடியாத வாளுக்கு நம்மளால முடிந்த ஒத்தாசை பண்ணலாமே அப்படின்னு எனக்கு தோணித்து, நானே என் மனைவி இவர்களுக்கெல்லாம் ஒத்தாசை பண்ணிட்டு, இவர்கள்லாம் எங்க வாழ்க்கையில வந்த புது உறவினர்கள் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சோம். அதனால என்ன ஆயிடுதுன்னா, சிவாளுக்கு இது பிடிக்கும், அவளுக்கு நம்மளா, நாங்க எங்களுக்கு தெம்பா இருக்கு கொஞ்சம் நாங்க ஓரளவுக்கு, அதனால மத்தவாளுக்கு ஒத்தாசை பண்ணலாமே அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அப்படியே நாங்களும் இப்படியே பழகின்ற அப்படின்னு ஜாலியா பழக ஆரம்பிச்சிட்டோம். இப்ப இவர்கள் எல்லாம் எங்களுடைய புது சொந்தங்கள் அப்படின்னு சொன்னார். அழகா இருந்தது அந்த ஆட்டிடியூட். நிஜமாவே நமக்கெல்லாம் யாராவது இப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கை பார்க்கற விதம் வேற, ரைட்? ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் சொன்னார், பண்ணிருக்க கூடாது, பண்ணக்கூடாதுதான், பண்ணிருக்க வேண்டாம் தான், சரி நடந்திருக்கு, நடந்ததை நினைச்சுண்டு நான் நொந்து போய் இருக்கிறவாளன் நொந்து போய் என் வாழ்க்கைய நான் ஏன் நடைப்பினமா வாழணும்? யாரோ ஒருத்தர் நன்றி கேட்டதுனா நம்ம கிட்ட காட்டிட்டா, அதுக்காக நான் ஏன் நொந்து போகணும்? என் கடமையை நான் ஒழுங்கா பண்ணிட்டேன். என்னுடைய விஷயங்களை நான் என்னென்ன பண்ணணும், நானும் என் மனைவியும் அழகா என் குழந்தைகளுக்கு பண்ணிட்டோம். இது அவ புரிஞ்சுக்கல அப்படின்னா அது அவர்களுடைய குற்றம், என் குற்றம் இதுல ஒண்ணுமே கிடையாது. அதனால என்னுடைய ஆனந்தத்தையும் என்னுடைய உற்சாகத்தையும் என்னுடையதான வாழ்க்கையையும் இப்படி சுமையா பாரமா நடத்த வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு? இதெல்லாம் வரதுக்கு முன்னாடில இருந்தே கடவுள் என் கூட இருக்கார். அதனால இதுவும் ஏத்துனிட்டான். இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வாழ்க்கையில, எல்லாருக்கும் என்னால முடிஞ்சதை பண்றேன். ஆனா யாரிடமும் நான் பாசம் வச்சுக்கல, யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கல அப்படின்னார் அந்த பெரியவரும் அவர் மனைவிகள். கண்கள்ல கண்ணீர் வழியே கை கூப்பினவாறு பார்த்து, அதாவது பந்தப்படக்கூடாது அப்படின்ற ஒரு பாடம் பலவிதமா படிச்சிருக்கோம். இது ரொம்ப ஒரு நியூட்ரலான ஒரு மைண்ட் செட்டப். அவர் சொன்னா, இப்ப என் பிள்ளை மேல எனக்கு கோபமே இல்லை, என் பிள்ளை பெண்கள் மேல எனக்கு கோபமே கிடையாது. வந்தானா வரட்டும், வரலையா வேண்டாம், எனக்கு ஒன்றும் பெருசாலாம் ஒரு பாதிப்பே இல்லை. ஏன்னா எனக்கு புதிய உறவுகளை என்ன பார்த்து சிரிக்கிறது, இவ்வளவு பேரை பகவான் கொடுத்திருக்கான், இவ்வளவு பேருக்கு ஒத்தாசம் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கொடுத்திருக்கான், நான் கடவுளுக்கு நன்றி சென்று ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என் வாழ்க்கையில இன்னும் ஒரு புதிய அத்தியாயம் அப்படின்னார் அந்த பெரியவர். சோ இன்னும் ஒரு புதிய அத்தியாயம் எனக்கு கிடைச்சது வாழ்க்கையில, இன்னும் ஒரு புதிய அத்தியாயம் உங்களுக்கும் கிடைச்சது இதன் மூலமா. வாழ்க்கையில இது வந்தாலும் ஏத்துக்கோங்க, யதார்த்தமா இருங்கோ. நமக்கு யாரும் நம்பிக்கை துரோகம் பண்ணா ஒதுக்கி வச்சானா நம்மள பாரமாவோ அவளை வெறுப்பாவோ நினைக்க வேண்டாம். இது ஒரு புதிய அத்தியாயம் வாழ்ந்துட்டு போகும். அந்த தம்பதிகள் எனக்கு ஒரு குரு. ராதே கிருஷ்ணா.